கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
Oh. வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 2 சாமுவேல் 18:19 அதிகாரங்களை சிந்தித்தோம். தாவீதின் மகனான அப்சலோம் யுத்தத்திலே கொலை செய்யப்படுகிறான். தாவீது ராஜா மிக வேதனையோடு காணப்பட்டார். அந்த வேதனை யோவாபுக்கு எரிச்சலை ஊட்டியது. நாங்கள் எல்லாரும் அறித்து தம்முடைய குமாரன் உயிரோடு இருந்திருந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவாரோ என்பது போல பேசினான். இறுதியாக தாவீது வீட்டின் உள்ளே இருந்து வெளியே வந்து ஒலிமுகவாசலிலே உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். எல்லாருமே ஒரு வகையிலே துக்கத்தோடு தான் இருந்தார்கள். கலகத்தை முன்னின்று நடத்தியவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். ஆனால் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை வெளிப்படுத்திய மிகப்பெரிய ஒரு வேளையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனாலும் யோவாப் ராஜாவோடு பேசிய பிறகு ராஜா வெளியே வந்துவிட்டார். இதனால் யோவாபுக்கும் அவனோடு யுத்தத்திற்கு சென்றவர்களுக்கும் ராஜா நன்றி உள்ளவராயிருக்கிறார் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். 2 சாமுவேல் 19:9-10 பார்ப்போம். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்கலாக்கிவிட்டார். அவர் தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்பு வைத்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அங்கே நடந்தது இதுதான். அப்சலோமை பின்பற்றி சென்றவர்கள் இப்பொழுது அப்சலோம் மறித்ததினாலே என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ராஜாவாகிய தாவீதை மீண்டுமாக எருசலேமிற்கு கொண்டு வருவதே சிறந்தது என்று எண்ணுகிறார்கள். 2 சாமுவேல் 19:11. இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது. ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். யூதா கோத்திரத்திலேயும் அநேகர் அப்சலோம் பக்கத்திலே சேர்ந்திருந்தார்கள். இப்பொழுது தாவீது அவருடைய செயலை குறித்து கடிந்து கொள்கிறார். வசனங்கள் 12-14 பார்ப்போம். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள். ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அமாசாவையை நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ? நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்பொழுது தாவீது அரியணைக்கு திரும்ப வேண்டும் என்று சகல ஜனங்களும் விரும்புகிறார்கள். வசனங்கள் 15-17 பாருங்கள். ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். பகூரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோட கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். சீமேயி தாவீது எருசலேமை விட்டு போகும்பொழுது தாவீதை தூஷித்தவன். இப்பொழுது தாவீதை மீண்டுமாக அரசனாக வரவேற்பதிலே முதல்வனாய் காணப்படுகிறான். வசனங்கள் 18-21 வாசிக்கிறேன். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதித்திரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். தாவீது உண்மையாகவே மிகவும் பரந்த மனதுள்ள ஒருவர். தன்னுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற்றிருந்தபடியினாலே மற்றவர்களை எளிதாக மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவராய் இருந்தார். 2 சாமுவேல் 19:22. அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி. இங்கே தாவீது என்ன சொல்கிறார்? இந்த மனிதனை குறித்து நான் ஏன் பகைக்க வேண்டும்? நான் இஸ்ரவேலின் ராஜா என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தாவீதை தன்னுடைய நிலைமைக்கு நிறுத்தினார் என்பதை குறித்து நான் திருப்தி உள்ளவனாயிருக்கிறேன். சீமேயை போல சாதாரணமானவர்களை குறித்து நான் கலங்க தேவையில்லை. அவனை ஏன் கொல்ல வேண்டும்? சீமேயினுடைய எண்ணத்தினாலே நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை தாவீது கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட சின்ன சின்ன காரியங்களும் அவர்களை அதிகமாக பாதிக்கிறதா இருக்கிறது. தங்களை குறித்து யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே ஒன்று மிகவும் சோர்ந்து போய் விடுகிறார்கள், அல்லது மிகவும் மூர்க்கமடைந்து விடுகிறார்கள். சவுலை போல காது கேளாதவர்களைப் போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை போல பரந்த மனதுள்ளவர்களாயும் நம்மை குறித்து யார் என்ன சொன்னாலும் அவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஸ்பத்திரியிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற காரியங்கள் உண்மையில்லாத காரியமாயிருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பதிலுக்கு பதில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை. அதை மறந்து அவர்களை மன்னித்து முன்னோக்கி செல்லுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன உறுத்துதலுக்கெல்லாம் மேலாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் குறைவு ஏற்படும், நம்முடைய நேரமும் வீணாகும். உண்மையாக கர்த்தரோடு ஐக்கியமாய் வாழுகிறவர்களை இந்த உலகத்திலே யாரும் தொந்தரவு செய்ய முடியாது. உங்களுடைய நோக்கம் அவரை பிரியப்படுத்துகிறதாயும் அவர் உங்கள் மூலமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு நீங்கள் பூரணமாய் உங்கள் அர்ப்பணிப்பதுமாகவே இருக்கட்டும். 2 சாமுவேல் 19:23 பாருங்கள். ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். சீமேயை எந்த விதத்திலேயும் தண்டனைக்குட்படுத்த தாவீது விரும்பவில்லை. தனது எல்லா வீரர்களுக்கு முன்னிலையிலேயும் ஜனங்களுக்கு முன்னாலேயும் தன்னை தூஷித்திருந்தாலும் கூட மிக பரந்த மனதோடு தாவீது மன்னித்துவிட்டார். வசனம் 24. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. தாவீதுக்கு மிகவும் நெருக்கமான மேவிபோசேத் கலகத்திலே கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து தாவீதுக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான். உபவாசித்து தாவீதுக்காக ஜபித்திருப்பான். அப்படிப்பட்ட அருமையான நண்பர்களை நாமும் கொண்டவர்களாயிருப்பது எவ்வளவு சிறந்ததில்லையா? 2 சாமுவேல் 19:25-28 வாசிக்கிறேன். அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் விட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீர், இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். மேவிபோசேத் தாவீதுக்கு சொல்லுகிற பதிலை கவனித்தீர்களா? நான் உங்களை காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் விரும்புகிறபடி எனக்கு செய்யலாம் என்கிறான். உம்மிடத்திலே நான் எந்த விதத்திலேயும் தயவு கேட்க தகுதி உள்ளவன் அல்ல என்றும் தன்னை தாழ்த்துகிறான். வசனங்கள் 29-30. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன்? நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான். இது மேவிபோசேத்தின் உண்மையான மனநிலைமையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 19:31-32 பார்ப்போம். கீலேயாத்தியனாகிய பர்சிலாவும் ரோகிலீமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். கேலையாத்தியனாகிய இந்த பர்சிலா ஒரு யூதனாயில்லாவிட்டாலும் தாவீதுக்கு பரந்த மனதுள்ளவனாய் தாவீதுக்கு பல வகைகளிலே உதவி செய்தான். இப்பொழுது வயதான பர்சிலா தன்னோடு எருசலேமிற்கு வர வேண்டும் என்று தாவீது கேட்டுக் கொள்கிறார். காரணம், அவர் செய்த உதவிக்கு மறு உதவி செய்ய வேண்டும் என்பதே தாவீதின் எண்ணம். வசனங்கள் 33-34. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோட கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். பர்சிலா மிக தெளிவாக, எனக்கு நீ அதிகமான ஆண்டுகள் இந்த உலகத்திலே இல்லை, எனவே நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன். எருசலேமிலே எனக்கு நீ செய்ய விரும்புகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி என்று கூறி தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி போவதை குறித்து பேசுகிறார். வசனம் 35 பாருங்கள். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாயிருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என்ன? நான் வயதானவன், இனி இசையை நான் ரசிக்க முடியாது, உணவை ரசிக்க முடியாது. ராஜா சந்தோஷமாயிருக்கிற காரியங்களிலே அவருடைய வேகத்தை குறைக்கும்படியாக நான் தேவையில்லை என்று சொல்லுகிறார். வசனம் 36 பாருங்கள். அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன், அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? தாவீது தேவனுடைய மனிதன் என்பதை பர்சிலா அறிந்திருந்தபடியினாலே தாவீதுக்கு உதவி செய்தார். தாவீதின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த காரணங்களினாலேயே அவர் தாவீதுக்கு உதவி செய்தார். தாவீது ஓடிப்போன அப்சலோம் மீண்டுமாக எருசலேமிற்கு வந்தபொழுது வெறும் முத்தம் செய்து அவருடைய வீட்டிற்கு அனுப்பியதற்கு பதிலாக இன்னும் சற்று நேரம் எடுத்து அப்சலமோடு உட்கார்ந்து பேசி முழு மன்னிப்பையும் அவன் புரிந்து கொள்ளும்படியாக கொடுத்து, லூக்கா சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறது போல, கெட்டகுமாரன் திரும்பி வந்தபொழுது தகப்பனார் செய்தது போல செய்திருப்பார் என்றால், ஒரு விருந்து பண்ணியிருப்பார் என்றால், இப்படிப்பட்ட கலகத்திற்கு அப்சலம் தன்னை அர்ப்பணித்திருக்க மாட்டான். பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் கர்த்தரிடத்திலே எவ்வளவு பெரிய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்! எத்தனை அதிகமாக நம்மை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார்! அப்படி என்றால் நமக்கு விரோதமாய் தவறு செய்கிறவர்களையும் நாம் எந்த அளவு மன்னித்து அந்த குற்றத்தை அவர்கள் செய்யவே இல்லை என்பது போல அவர்களை நாம் நடத்த வேண்டாமா? அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே தாவீதைப் போல பரந்த மனதுள்ளவர்களாய் மற்றவர்களை மன்னிக்க இன்று ஒரு தீர்மானம் செய்வோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே 43 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா மனுஷருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஏனென்றால், ராஜாவினிடத்திற்கு எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது, உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்திலே அதிக உரிமை உண்டு, அப்படியென்றால் ஏன் நீங்கள் தனியாக ராஜாவை அழைத்துக் கொண்டு திரும்பி வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 20 பிரவேசிப்போம். தாவீதுக்கு விரோதமாக மற்றொரு காலத்தை இங்கே பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் தாவீதுக்கு வந்துவிட்டது. இனியாவது அவருடைய வாழ்க்கையிலே சற்று அமைதி இருக்குமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பட்டயம் அவன் வீட்டை விட்டு நீங்காதென்று ஏற்கனவே கர்த்தர் கூறிவிட்டார். இந்த எல்லா பாடுகளின் வழியாகவும் தாவீது கடந்து வரும்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று முறுமுறுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாக அவர் செய்த பாவத்திற்கான தண்டனையே அவர் அனுபவிக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தார். தாவீது ராஜா அரியணைக்கு திரும்புவதை குறித்து ஏற்பட்ட பொறாமையினாலே மற்றொரு கலகம் உருவாகிறது. இதற்கு தலைமை தாங்கி நடத்துவது பென்யமீன் கோத்திரத்து சேபா. 2 சாமுவேல் 20:1. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பெயருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதின் இடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். சேபாவை குறித்து சொல்லும் பொழுது அவனை பேலியாளின் மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 20:2. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமல்ல யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு உண்மையற்றவர்களாகவும் நம்பத்தகாதவர்களாயும் இருந்தார்கள் என்பது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒருவேளை சிலர் சொல்லலாம், மனிதர்கள் நாகரீகம் அடைவதற்கு முந்திய காலத்திலே நடந்தது இது என்று கூறலாம். அவர்களிடத்திலே நாம் கேட்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், இந்த காலம் சிறந்ததா இருக்கிறதா? பொதுவான பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்லக்கூடாத வார்த்தை எதையாவது சொல்லிவிட்டால் மீண்டுமாக அவர் அந்த பொறுப்பிற்கு தெரிந்தெடுக்கப்படுகிறாரா? இல்லை. எனவே ஜனக்கூட்டமானது எவ்வளவு எளிதாக ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்திற்கு சாய்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். எரேமியா 17:9 பார்க்கும்பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வாசிக்கிறோம். இது யாருடைய இருதயத்தை குறித்து பேசுகிறது? ஒரு சர்வாதிகாரியின் இருதயத்தை குறித்தா பேசுகிறது? இல்லை பிரியமானவர்களே, அது என்னுடைய இருதயத்தை குறித்தும் உங்களுடைய இருதயத்தை குறித்தும் தான் பேசுகிறது. எல்லா மனுஷருடைய இருதயத்திலேயும் பொல்லாங்குதான் இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும்பொழுது ரோமர் 7:18 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் இந்த சேபாவின் கலகத்திற்கு ஒத்து போய்விட்டார்கள். 3 பாருங்கள், தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின்வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை. அப்படியே அவர்கள் சாகிற நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? இந்த மறுமனையாட்டிகளைத்தான் அப்சலோமும் எடுத்துக்கொண்டான். 2 சாமுவேல் 20:4. பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். இந்த அமாசா யார் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? அப்சலோம் கலகம் செய்தபொழுது அந்த படைக்கு தலைவனாய் இருந்தவன். 2 சாமுவேல் 17:25 1:17 அமாசா அபிகாயில் என்னும் தாவீதின் சகோதரியின் மகன். எனவே அப்சலோமுக்கு மிக நெருங்கிய இனத்தான். அப்சலோம் கொலை செய்யப்பட்டு கலகம் முறியடிக்கப்பட்டது. தாவீது அமாசாவை யோவாபின் இடத்திலே படை தளபதியாக்கியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? 2 சாமுவேல் 20:5-7 வாசிக்கிறேன். அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான். அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அமாசா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை. எனவே யோவாப் படையை கூட்டிக் கொண்டு சேபாவுக்கு பின் செல்கிறார். அமாசாவும் தாவீதுக்கு எதிராக கலகத்திலே கை கொடுக்கிறான் என்று எண்ணி யோவாப் அமாசாவை கொலை செய்து விடுகிறான். தொடர்ந்து அவர்கள் எல்லாரும் சேபாவை பின்பற்றி போகிறார்கள். இந்த சேபா ஆபேல் என்னும் பட்டணத்திலே போய் அடைக்கலம் புகுந்து கொள்கிறான். யோவாப் தனது படை வீரர்களோடு மதிலை இடிக்க முற்படும் பொழுது ஞானமுள்ள ஒரு பெண் தலையிட்டு பட்டணத்து பெரியவர்களோடு பேசி சேபாவின் தலையை மதில் மேலிருந்து கீழே போடுகிறாள். அதோடு கூட அந்த கலகம் முடிவடைந்து விடுகிறது. ஆனாலும் தாவீதின் பிரச்சனைகள் முடிவடையவில்லை. இந்த எல்லா பிரச்சனைகளின் வழியாகவும் கடந்து வரும்பொழுதும் தாவீது கதறி அழவில்லை, முறுமுறுக்கவும் இல்லை. கர்த்தர் தன்னை நேசிக்கிறபடியினாலே தன்னை தண்டிக்கிறார் என்பதை மட்டுமே உணர்ந்து கொண்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, தாவீது தான் செய்த பாவத்திற்காக தண்டிக்கப்படவில்லை என்று நீங்கள் எண்ணவே கூடாது. அவர் கடுமையாக தண்டிக்கப்பட்டார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் தாவீது கர்த்தரை நேசித்தார். அவர் விசுவாசத்திலே குன்றி போகவில்லை. கர்த்தரை இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் உறுதியாய் பற்றிக்கொண்டு அவர் மேலே முழு நம்பிக்கை வைத்திருந்தார். இதுதான் தாவீது பிரியமானவர்களே. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருந்ததற்கு காரணம், கர்த்தர் தண்டித்த சூழ்நிலைகளிலெல்லாம் கூட அவர் முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தரையே சார்ந்து கொண்டு, கர்த்தரையே நேசித்து, அவரையே பாடி கீர்த்தனம் பண்ணி, அவரையே தொழுது கொண்டு, அவரையே சேவித்து, தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்த பாவங்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். என்றாலும் நாம் கடந்து வருகிற கடினமான பாதைகளுக்கு ஒரு காரணம், ஆண்டவர் நம்மை நேசிப்பதனாலே நமக்கு கொடுக்கும் தண்டனையாய் இருக்கும் என்றால், அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட வேளைகளிலே முறுமுறுக்காமல் நாம் மேலும் மேலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு, அவரையே துதித்து, அவரையே தொழுது சேவித்து, அவருக்காக வாழ ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் தாவீதைப் போல துன்பங்களின் மத்தியிலேயும் சமாதானமும் கஷ்டங்களின் மத்தியிலேயும் சந்தோஷமும் காணப்படும். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கை மூலமாக எங்களோடு நீர் தனிப்பட்ட விதத்திலே பேசி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பின்னாலே திரும்பி பார்க்கவும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆழமாய் அலசி பார்க்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களுக்கெல்லாம் காரணங்களை கண்டுகொள்ளவும் நீர் உதவி செய்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் பொல்லாங்கான காரியத்தை செய்யாமல் உம்மேலே உள்ள அன்பிலே நாங்கள் ஆழமானவர்களாய் மாற, இன்னும் அதிகமாய் உம்முடைய வசனங்களை வாசிக்க, அதை தியானிக்க, அதை ஆராய்ந்து படிக்க, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எரேமியா 31:25.